படைக்கலமே எங்கள் ஆறுதலே எங்கள் நம்பிக்கையே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வறுமையா உதவி வறுமையா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வறுமையா உதவி வறுமையா எங்கள் கால்களை நீர் தள்ளாட விட ஒட்டீர் எங்களை காக்கிற நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே எங்களை காக்கிற கண்மலையே உமைக்கு ஸ்தோத்திரமையா உம்மை அண்டி கொள்வதுக்கெல்லாம் நீர் அடைக்கணும் ஐயா அடைக்கணும் ஆறுதலின் தேவனே உமக்கு ஆராதனை அன்பு தகப்பனே உமக்கு ஆராதனை இயேசு கிறிஸ்துவானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா உம்மை உயர்த்துகிறோம் நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் இரட்சகரையா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி ஐயா சகல சம்பூரணத்துக்கும் எல்லையை கண்டேன் ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல தகப்பனே உம்முடைய வார்த்தைகளிலே தகப்பன் நாங்கள் வளரவும் வாழவும் அதிலே நிலைத்திருக்கவும் தக்கதாய் கர்த்தரங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் வானங்களிலே நிலைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலே நிலைத்திருக்க கிருபை செய்வீராக என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னீங்களே கொடியானது செடியிலே நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடாதது போல என்னாலே அல்லாமல் என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே அந்த வார்த்தையை நான் நினைவு கோருகிறேன் உம்மாலே அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது எல்லாம் உம்மாலே எல்லாம் உமக்காக நாங்கள் உம்முடையவர்கள் நீர் எங்களோட வரப்பா உம்முடைய ஆவியானவருக்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு போதியுங்க ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல உளப்பட்ட நிலம் போல எங்கள் இருதயங்களை உழுது விடுங்க ஆண்டவரே உழுது விடுங்க உம்முடைய வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்ணாமல் ஆண்டவரே அவைகளை அக்செப்ட் பண்ணத்தக்கதாய் அவைகள் எங்களை இருதயங்களிலே காத்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தரங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் எங்களை ஆராய்ந்திருக்கிற கர்த்தாவே வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து உம்முடைய நீதியின் வழியிலே நித்திய வழியிலே எங்களை நடத்திக்கிட்டு நாங்கள் மன்றாடுகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானோருக்கு விட்டுக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆவே ஆவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்வோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் கம் வித் மீ ப்ளீஸ் ரோமருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் அதிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க கேட்க போறோம் 18வது வசனத்திலிருந்து முடிவரை வாசிப்போம்
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பிளீஸ் ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட் ஆல்சோ பிளீஸ் சோ கோ அஹெட் படி
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாகட்டும் சோ நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே விசுவாசிகளின் தகப்பர் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம் படிக்கிறோம் சோ இன்றைய செய்தியின் தலைப்பு ஆபிரகாமும் விசுவாசம் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்படாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும் நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான்
there is no any potential to believe the word, but he believed. நம்புகிறதுக்கு எந்த விதமான ஒரு சாத்தியக்கோரும் இல்லை, பட் ஹி பிலீவ். இதற்கு பேதா ஃபெய்த், விசுவாசம். நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அடுத்த வசனம் சொல்றது, அவன் விசுவாசத்தில் பலவிதமா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரித்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மாமனிதன் ஆபிரகாம், நம்புறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும் அவர் அதை நம்புறதுக்கு நம்பினார் என்று சொல்லப்பட்டதுக்குரிய காரியத்தை அதுக்கு கீழ் வசனங்கள் நாம் படிக்கிறோம். அது என்னவென்றால், அவர் விசுவாசத்துல பலவீனமாக இருக்கல. வசனம் சொல்லுது, ஏறக்குறைய 100 வயசாயிட்டு, சரீரப்பிரகாரமாக அவருடைய சரீரம் செத்து போயிடுது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுது, இனி ஒரு பிள்ளை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, எந்த விதமான சாத்தியக்கூறு சரீர பிரகாரமாக இல்லை, உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக அல்லது அறிவு பூர்வமாக அல்லது ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு இன்னும் இனி ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை பிசிக்கலி. அவனோ நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும், நம்புகிறதுக்கு எந்த விதமான ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தும் அவன் நம்பினான். அதற்கு பேதா விசுவாசம். வேதம் சொல்றது, காணப்படுறவைகளை நம்புகிறது விசுவாசம் இல்லை, காணாதவைகளை நம்புகிறது விசுவாசம், இல்லாதவைகள் அதுக்கு கீழ்வசனங்க அடுத்த பக்கம் வாசிப்பின, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. இவன் சொல்லப்படுகிற காரியங்கள் இல்லாதிருக்கும் போது அவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறார். தோ நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, சொன்ன உடனே நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. எங்கிருந்து வந்தது? அவர் சொல்ல 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 உண்டாயிற்று. வானத்தை தன்னுடைய வார்த்தையினால வட்டம் விட்டார் என்று எழுதப்படு. எங்கே இருந்தது வானம்? ஆண்டவர் சொல்ல 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 அவருடைய வார்த்தையிலே அவைகள் உருவாகிட்டது உண்டாயி. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறக்கக்கூடிய சூழ்நிலை சரீரப்பிரகமா அவனுக்கு இருக்கல, சாராளுக்கும் ஒரு குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சரீரம் இருக்கல, ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுப்பான் என்கின்ற அந்த உறுதியை தேவன் அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இறைக்கறிமானவர்களே, அவைதான் வேதம் சொல்றது, நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும் அவன் நம்பினான். எதை நம்பினான்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அவன் எதை நம்பினான் அதுதான் இந்த நாளிலே நாம கண்டிப்பாக கவனமாக பார்க்க வேண்டிய காரியம். என்ன கவனிங்க, நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும் அவன் நம்பினான். எதை அவன் நம்பினார் என்றால், தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் நம்பினார். சரீர பிரகாரமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைதான், உண்மைதான். ஆனால் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் பிறப்பார்கள். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே டெண்ட விட்டு வெளியில பாப்பா என்றார். ஆதியாகமம் 15:5-6 சீக்கிரம் படிக்க இருக்கு. ஆதியாகமம் 15:5-6 படி, சீக்கிரம் படி பிளீஸ். ஆதியாகமம் 15:5-6
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அளந்து,
அவனை வெளியே அழைத்து, டெண்டுக்குள்ள இருந்த ஆபிரகாம் பார்த்த ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே கம் அவுட், வெளியில வாப்பா என்று கூப்பிட்டு என்ன சொன்னார் பாருங்க, வானத்தை அண்ணா. எனக்கு இதை பார்க்க படிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை உள்ள இருந்து வெளியில கூப்பிட்டு சொன்ன, ஆபிரகாமே வானத்தை அண்ணாந்து பார். எதற்காக படிங்க, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு. என்னப்பா உன்னை வெளியில நான் கூப்பிட்டுருக்கேன் எதற்காக தெரியுமா? வானத்தை பாரு, அதுல இருக்க நட்சத்திரங்களை பாரு, உன்னால எண்ண கூடுமானால் எண்ணு. உனக்கு ஒரு காரியம் தெரியுமா, இன்றைக்கு விஞ்ஞானமும் அறிவும் இவ்வளவுக்கு வளர்ந்து பெருகி இன்றைக்கும் வானமண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை இதுவரை எண்ணி கணக்கிட முடியல. இந்த விஞ்ஞானத்தை அவ்வளவு திரளான நட்சத்திரங்களை ஆண்டவர் வானத்தில் வைத்திருக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ வானத்தை அண்ணாந்து பாரு, அவைகளை என்ன கூடுமானால் என்ன சொல்லிப்பட்டு என்ன சொன்னாரு படிங்க. சந்ததி இவ்வளவாக இருக்குமாப்பா. வானத்தை அண்ணாந்து பாரு, ஏராளமான நட்சத்திரங்கள், எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலிக்குது, அந்தரத்தில் இருந்து ஜொலிக்குது. ஆண்டவர் சொன்னாரு பாரப்பா, நிமிந்து பாரு, விசுவாசம் நிமிந்து பார்க்கும், கீழே பார்க்காது அது மேல பார்க்கும். ஆண்டவர் ஆண்டவர் சொன்னாரு பாரப்பா, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை பாரு, என்ன கூடுமானா என்ன. ஏன் தெரியுமா, உன் சந்ததி இவ்வளவா எண்ணி முடியாத அளவுக்கு ஒரு சந்ததி இருக்கும்ப்பா. இந்த வாக்குத்தத்தை அவன் நம்பினான். பட் ஆனா அவங்க சரீர பிரகாரமாக அவனுக்கு ஒரு குழந்தை பெறக்கூடிய சூழ்நிலை இல்ல. சாராவுடைய கற்பம் செத்து போயிட்டு எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டது வசனம். சோ சரீர பிரகாரமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, ஒரு அடையாளமும் இல்ல, ஒரு குழந்தை பெற்றெடுக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. ஆனா ஆண்டவன் சொன்ன தெரியுமா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாரு, என்ன குடும்பம்னால் என்ன, அவ்வளவாக உன் சந்ததியை நான் பெருகப்படுவேன், நான் பெருகப்படுவேன். உன்னை பெறப்பண்ணுகிறது மாத்திரமல்ல, உன்னை பெருகப்பண்ணுகிற தேவனாக நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தானே ஒழிய தன் சரீரம் செத்து போறது அவன் பார்க்கல. சோ பட் ஐ லேர்ன் அவுட் ஆஃப் திஸ் போர்ஷன். நான் இதுல இருந்து கற்றுக்கொள்ற காரியம் என்ன தெரியுமா, விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்காது. லிசன் டு மீ, விசுவாசம் தன்னை சுத்தி என்ன நடக்குது என்றதை பார்க்காது. விசுவாசம் வாக்குத்தத்தை கவனிக்கும், விசுவாசம் வார்த்தைகளை கவனிக்கும். பிகாஸ் ஏனென்றால் நம்முடைய விசுவாசம், நான் சொல்றத கவனிங்க, நான் சொல்றத கவனிங்க, எனக்கு தெரியும் ஐ நோ வாட் ஐ பிரீச், லிசன் டு மீ ப்ளீஸ் கேர்ஃபுல்லி. நாம் நம்மை சுத்தி சூழ நடக்கிற காரியங்களை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு பலவீனப்பட்டது போதும். பட் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் விசுவாசித்து நாம் பலப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கேதான் நம்முடைய பலம் இருக்கிறது. உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாக பவுல் எழுதுகிறானே. உலகம் நம்மை பலவீனப்படுத்துகிறது, ஒருவேளை நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தலாம், ஆனால் தேவனுடைய வசனமும் தேவனுடைய வாக்குத்தத்தமும் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது, நம்முடைய உள்ளான மனுஷனை ஸ்திரப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் வயது சென்றவனான, சாராளும் வயது சென்றவள் ஆயிட்டாள், ஆனால் குழந்தை பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் நம்புறதுக்கு ஏதுவில்லை. இருந்தாலும் அவனோ தன் சரீரத்தையும் பார்க்கல, தன் மனைவியையும் பார்க்கல, அவன் பார்த்ததெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்குதே, வாக்குத்தத்தம் இருக்குதே, வாக்குத்தத்தம் இருக்குது. ஆண்டவர் ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல இவ்வளவு பெருகமாக இருக்கும் என்று சொன்னாரே, அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்திலே வல்லவனான என்று கீழே சொல்லப்படுகிற வார்த்தைகள் சொல்றது. எனக்கு அறிவான தேவஜனமே, விசுவாசம் நம்மை சுத்தி சூழ நடக்கிற காரியங்கள் உண்மைதான், இட் இஸ் ட்ரூ, அவைகள் பொய்யல்ல. நல்லா கல கவனிங்க, நம்ம சுத்தி நடக்கிற காரியங்கள் உண்மைதான், உண்மைதான், யதார்த்தம் தான். ஆனாலும் அவைகள் மேலே அல்ல நாம பேஸ் பண்றது, அவைகள் மேல் அல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்புறது, அவைகள் அல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வளர்த்துக் கொள்றது. எனக்கு அதிகமான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் கவனிக்க முடியும். ஏனென்றால் நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா. ஆகவே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளையும் அந்த விசுவாசம் ஒர்க் அவுட் பண்ணணும் பாருங்க. ஏனென்றால் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறது மட்டுமல்ல, விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்துறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அறிமானங்களே, எப்ரேயர் 11:6 சொல்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், ஆலோசனை சொல்லக்கூடிய சக்தியும் இருக்கலாம், ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் சார். சோ வி ஹேவ் டு, ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை நாம பெருகிக் கொள்ள வேண்டும். அதற்கு அதை எப்படி செய்கிறது, இதை குறித்து தான் நாம் கவனிக்க போறோம். நன்றாக கவனிங்க. சரீரம் செத்து போனாலும், மனைவியோட சரீரம் செத்து போனாலும், எல்லாம் அப்படித்தானப்பா இருக்குது. நமக்கு அப்படியான காரியம் ஒன்று நடக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஆனாலும் இப்படிப்பட்ட நிலைமையிலும், இப்படிப்பட்ட காலகட்டத்திலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், அந்த தேவ மனுஷன் தனியொரு மனிதனாய், தன்னன் தனியனாய், தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தவாறு, இதற்கு பேதான் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பென்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனப்படி,
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
இதுதான் ஆண்டவர் எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கின்ற நாமத்தில் ஆபிரகாமுக்கு அறிமுகமாகிறேன். அறிமுகமாகி தன்னை இந்த பேரை சொல்லி அவருக்கு அறிமுகப்படுத்தி, அவருக்கு அறிமுகப்படுத்தி என்ன சொல்ற தெரியுமோ, எனக்கு முன்பாக நடந்து என்னவாரு உத்தமனார். வாய் என் வாக்கு தத்தத்தை உன் வாழ்விலே நான் நிறைவேற்ற, நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையிலே நான் நிறைவேற்ற, ஆபிரகாமே எனக்கு முன்பாக நீ வாழ்ந்து உத்தமனாகிறப்பா, உத்தமனாக. வாக்கு தத்தத்தை பெற்ற மனுஷனை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை, விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிற ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாகுகிறேன். உத்தமன் என்ற அர்த்தம் என்ன, குற்றமற்றவன் என்ற அர்த்தம். அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், மனுஷர்களுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கலாம் அல்லது காட்சியளிக்கலாம். சொல்றபடி உத்தமன் என்கின்றது தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கிறது, அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கிறது. சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்லவா. ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. இன்றைக்கும் இந்த மதிய வாழ தேவன் நம்மை பார்த்து உங்களுக்கு தீக்கத்தரசமா சொல்ற கேளுங்க. இன்றைக்கு ஒருவேளை தலையில கைய வச்சு என் மகளே என் மகளே என்று சொல்லி சொல்றதுதான் தீக்கம் அடிச்சு நினைக்கிறாங்க இல்லையா. பட் நான் உங்களுக்கு தீக்கத்தரசம் சொல்றேன் கேளுங்க. தேவ சமோதரன் இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில தேவன் தன் பிள்ளைகளாக நம்மை பார்த்து சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருக்கு. ஏன் தெரியுமா, என் வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்ற, என் திட்டத்தை விட வாழ்வில நிறைவேற்ற, என்னுடைய நோக்கத்தை விட வாழ்வில நிறைவேற்ற, உன்னை அழைத்த அழைப்பை நான் நிறைவேற்ற, ஆபிரகாமை நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இரு. ஏனென்றால் என் கண்கள் எப்பொழுது முன்னே பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய், என்ன செய்கிறாய், உன்னுடைய வெளியான காரியங்கள் மாத்திரமல்ல, உன் உள்ளத்துல நீ என்னத்தை சுமக்கிறாய், உன் உள்ளத்துல நீ என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறாய், இது எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஏனா சர்வ வல்லம் உள்ள தேவன். பாரு, வழியா இருக்கிறவர்களையும் பார்க்கிறவர், உள்ளே இருக்கிறவர்களையும் பார்க்கிறவர். ஆகவே எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாக இரு. ஏனென்றால் நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா, 99 வயசு. லிசன் டு மீ, கிட்டத்தட்ட 24 வருடங்கள் தேவனோடு வாழ்ந்த நடந்த அனுபவம் உள்ள ஒரு தேவ மனுஷனை பார்த்து, வயது முதிர்ந்த நேரத்திலையும் பார்த்து, அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னதை எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருப்பா. அப்படியானால் மரண பரியந்தம் ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக உத்தமனாக இருக்கும் என்று தேவன் விரும்புகிறார் என்பது வெளிப்படையான சத்தியம் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவிய காலம் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, போராட்டம் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு பிசாசு உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவரோட வார்த்தை என்ன தெரியுமா, இவைகள் மத்தியிலும் நீ வாழ்ந்து என்னோடு நடந்து எனக்கு முன்பாக உத்தமனாக இரு. ஏனென்றால் உன் வாழ்விலே என்னுடைய வாக்கு தத்துவத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், உன்னுடைய வாழ்விலே நான் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், உன்னுடைய வாழ்விலே என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாக இரு. எப்ப சொல்றாரு, 99 வயசுல. இதற்கு பிறகுதான் ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் படி பிறந்த மகன். ஏற்கனவே அவனுக்கு இஸ்மவேல் இருக்கிறார், ஆனா இஸ்மவேல் வந்து வாக்குத்தத்தின்படி பிறந்தவன் அல்ல. ஏனென்றால் உன் சந்ததி இவ்வளவாக இவ்வளவாக இருக்கும் என்று சொன்னாரே ஒழிய உன் சந்ததிகள் இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லல. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஒரு சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பல சந்ததி அல்ல. ஆண்டவரால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டது ஒரு சந்ததி. அந்த சந்ததி என்ன தெரியுமோ, ஆபிரகாமிலிருந்து ஆரம்பமாகிறது. அது ஈசாக்கில் யாக்கோபில் இருந்து வந்து எங்க போகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும், கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது என்று நாம் மத்தியில் படிக்கிறோமே. இந்த 24வது தரமுறையில தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். ஆகவே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வித்து, அந்த வார்த்தை ஆபிரகாமில் இருந்து ஆரம்பமாகி குறித்த நேரத்தில் மரியாளுக்கு மகனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சந்ததி அவசியமாக இருந்தது, அவர் பிறக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சந்ததி அவசியமாக இருந்தது. ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட அந்த சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி. ஆகவே ஆபிரகாமில் இருந்து அந்த சந்ததி உதயமாகிறது, உருவாகிறது. கிறிஸ்து இயேசு அந்த சந்ததியிலே பிறக்கிறார். ஆகவே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது. எனக்கு அறிமானங்களே, ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கு தேவன் ஒரு சந்ததியை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்தார். ஆகவேதான் இந்த சந்ததியை நான் சொல்றேன், கவனிங்க, உலக சரித்திரத்தை வரலாறு படித்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்றேன் கேளுங்க, இந்த ஒரு சந்ததியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறது. ஆனால் அந்த சந்ததியை, அந்த யூத சந்ததியை அடியோடு அழிப்பதற்கு சத்துரு அவ்வப்போது கிரிய செய்து நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக மொர்கதாய் காலத்திலே அல்லது எஸ்தருடைய காலத்திலே ஆமான் என்கின்ற ஒரு மனுஷன், அவன் வஞ்சனையாய் மொர்கதாயின் மேல இருந்த கோபத்தின் நிமித்தம் அந்த ஜனம் முழுவதையும், அந்த ஜாதி முழுவதையும், யூத ஜனம் முழுவதையும் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டான். 50 மாதம் உயரத்தில் ஒரு தூக்குமரம் செய்து தன் வீட்டுக்கு போனாலும் மாட்டி வைத்தான். எதற்கு தெரியுமோ, மொர்கதாய தூக்குவதற்கு 50 மாதம் உயரத்தில் ஒரு தூக்குமரம் செய்து நாட்டி வைத்தான். என்ன தெரியுமோ, ஒரு குறிப்பிட்ட நாளிலே ராஜாவு கட்டளையால தேசம் எங்கும் இருக்கிற எல்லா யூதர்களை கொன்று அடிக்கிறது. கவனிங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமாக இருந்தா ஆண்டவுடைய வாக்கு தந்ததுபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆகவே சத்துரு சூழ்ச்சி செய்தான் பாருங்க, சத்துரு வஞ்சனையாக அவ்வப்போது இந்த ஜாதியை அழிக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்தார். ஆனாலும் கர்த்தரோ தன்னுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவாதி தேவனோ தன்னுடைய அந்த ஜாதியை, அந்த ஜனத்தை காத்தாரு, பாதுகாத்தாரு. ஆகவே குறித்த காலத்தில் கன்னிகைக்கு மகனாக இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். ஏன் அவதரித்தார், பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தில் மறித்து பாதாளத்துக்கு நேராக இருந்த நம்மை மீட்பதற்காய், நம்மை பாவ அடிமத்தனத்திலிருந்து விடுதலாக்குவதற்காய் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் தன்னை குமாரன் இந்த உலகத்தில் அனுப்புவதற்கு அவருக்கு ஒரு சந்ததி தேவையாக இருந்தது. ஆகவேதான் அந்த சந்ததி ஆபிரகாமிலிருந்து ஆரம்பமாகிறது. வானத்தை அண்ணாந்து பாரு, அதை என்ன கூடுமானால் என்று இன்னொரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, வெளியில வாப்பா, பூமியின் தூளை என்ன கூடுமானால் என்று, மண்ணு என்ன கூடுமான, அதை உண்டாக்கின மண்ணை உண்டாக்கினது தேவன், அந்த மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கினது நம்முடைய ஆண்டவர், ஸ்தோத்திரம். ஆகவேதான் மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்றதையும் ஆண்டவர் சொல்லி வைத்தார். எனக்கு அறிமானவர்களே, ஒன்று கீழே பாரு, ஒன்று மேல பாரு, ரெண்டு மண்ணி முடியாதது. வானத்து நட்சத்திரங்களை மனுஷனால எண்ண முடியாது, பூமியின் தூளாகிய மண்ணையும் மனுஷனால எண்ண முடியாது. இவ்வளவாக உன் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை அந்த வல்லமுள்ள தேவ மனுஷன் நம்பினா பாருங்க, சரீரம் செத்து போயிடுதா, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுதா, இனி ஒரு குமாரன் பிறக்கிறதுக்கு, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லதா. ஆனாலும் 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 கத்த சொல்லி இருக்கிறார், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் என்று அந்த தேவ மனுஷன் தன்னை பார்க்கல, தன் மனைவியை பார்க்கல, சூழ்நிலைகளை பார்க்கல, சுற்று நடக்கிற காரியங்களை பார்க்கல, தேவனை அவருடைய வாக்குத்தத்தை நம்பினான் பாருங்க. ஆகவேதான் எதை சொல்றது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கல. தொடராபத்துக்கு வகுப்பு விட்டாகட்டும். அதற்கு திருப்படி 4 அதிகாரத்தில் வாசித்தது 19 வசனத்திற்கு திருப்படி ரோமர் 4:19. எனக்கு இந்த ரோமர் நிருபம் விளங்கி கொண்டது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. ஆனா நான் படிக்கிறேன் பல தடவை, ஆனா அதுல பல காரியங்கள் எனக்கு புரியல. கொஞ்சம் கடினதான் ரோமர் நிருபம். ஆனா கத்தர் நமக்கு தர வெளிச்சத்துல காரியங்கள் தான் பார்ப்போம். படிங்க 4:19.
பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும்
எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர்களாக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தான். என்ன பாருங்க, விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினான். உண்மைதான், உண்மைதான். ஒரு குழந்தை பெற்றதை கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லைதான், ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணுறவர் உண்மையுள்ளவராயிருதே. அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரே, உனக்கு உன்னிடத்தில் ஒரு குமாரன் பிறப்பா, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே என்னை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் என்னை கட்டுப்படுத்த முடியாது. லிசன் டு மீ, நான் தீர்க்கமா சொல்றேன் கேளு. தம்பி தங்கச்சி அண்ணமாரே ஐயாமாரே அம்மாமாரே சொல்லு, சொல்றதை கேளு கேளு. என்ன கேக்கிட்டு சொல்றேன் கேளுங்க. உங்களை சுத்தி நடக்கிற காரியங்கள் உங்களை கட்டுப்படுத்த கூடாது, உங்களை மட்டுப்படுத்த கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை சூழ்நிலைகள் அவர்களை கட்டுப்படுத்தாது. அவர்கள் சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமோ, உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்களுடைய இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவ நடந்து அதையும் நீர் உண்டாக்கிக் கொள்கிறார்கள். படித்த மீனிமைதார் அவைகளையும் வசப்படுத்திக் கொள்கிறார்கள், அவைகளையும் ஆசீர்வாதமாக்கிக் கொள்கிறார்கள். ஓ, நமக்கு தீமையாக தோன்றவர்கள் எல்லாம் தேவன் நன்மையாக மாற்றி தருகிறார். நமக்கு பாதகமாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் சாதகமாக மாற்றித்தார். எப்பொழுது? அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் நம்பி நீங்க உறுதியாக நிற்கும் போது, நம்முடைய இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கும் பொழுது, பாதகமாய் இருக்கிறவர்களை நமக்கு சாதகமாக மாற்றுவார். அழுகையின் பள்ளத்தாக்கு உண்மைதான். சில வேளையில நாம் அழுகையின் பள்ளத்தாக்கள் கடந்துதான் போறோம். உண்மைதான், எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. நம் ஆண்டவர் இயேசுவும் இந்த வழியா தான் போனார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போட்டுதான் வரும். கவலைப்படாதீங்க, அழுகையின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவரீர் உங்களோடு இருக்கிறாரு, கத்தர் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறார். ஏன் தெரியுமோ? உங்களையும் ஆபிரகாமை அழைத்தது போல உன்னையும் என்னையும் அழைத்த தேவன் இடை நடுவில் விட்டு விடுவாரோ? ஆபிரகாமை இடையில கைவிட்டாரோ? ஆகவே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிற உன்னையும் என்னையும் இடையில விடுவாரோ? விடமாட்டாரு. கண்ணீரும் பள்ளத்தாக்கள் வறந்தான், ஆனால் அவைகள் நம்மை கரைப்படுத்த கூடாது. கண்ணீரும் பாதையில நம்ம நடக்கும் பொழுது அவைகள் நம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு உறவு நெருக்கத்தை உடைக்க கூடாது, குறைக்க கூடாது. அவைகள் நம்மை தேவனோடு இருக்கிற அன்பை மக்கியத்தை வளர்க்கிறதுக்கு ஏதுவாக மாற்றிவிடு, மாற்றிவிடு. சூழ்நிலைகள் உன்னை கட்டுப்படுத்துக்கு இடம் கொடுக்காது. அவைகளை நீ ஜெயிக்கிறவனாக இருக்கணும். எப்பொழுது தெரியுமோ? தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை வெளி பிலீவ் தி ப்ரோமிசஸ் ஆஃப் காட். ஆண்டவனுடைய வாக்கு தத்தங்களை நீ விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நீ உறுதியாக பிடிக்கும் பொழுது, சூழ்நிலைகள் உன்னை கட்டுப்படுத்தாது, அவைகள் உன்னை மட்டுப்படுத்தாது. நீ அவர்களை ஜெயித்து நீ நடக்க முடியும். ஏன் தெரியுமோ? உலகத்தில் இருக்கணும் பார்க்க உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சி, விசுவாசத்தினாலே நீதிமான் வாழுவா, பிழைப்பா. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் நீதிமா விசுவாசத்தினாலே வாழுவா, அவன் பிழைப்பா. தினக்கறிவான தேவனுடைய ஜெருமே தண்டை கவனிங்க. தேவன் வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் இருக்காரு. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல அடுத்த வருஷத்து படிங்க. நேரம் சீக்கிரம். நல்லா கவனிங்க. ஆகையால் அது நல்ல கவனிங்க, பிளீஸ் லிசன் டு மீ. மனத எண்ணத்தை அங்குமிங்க அலைய விடாதே. சத்துரு நம்முடைய மைண்ட மேய்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு நமக்கு பொஸ் இல்ல, நல்லா விளையாட கிடையாது, நாம தான் பிசாசிக்கு பொஸ். சோ யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். தேவனுடைய வசனம் நமக்கு உள்ள போகட்டும். உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தைகள், நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தைகள், நம்மை உணர்வடைய பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகள், நம்மை ஊன்ற கட்டுகிற தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே போகட்டுமே. அது வெளியா போகாதபடி, காதுகளுக்கு கேட்டு காதால வெளியில போகாதபடி, உள்ள போக ஆத்மாவில பிரவேசிக்கட்டுமே. ஆத்மாவே ஒரு பட்டைய ஊடுருவிப்போம். வேத வசனம் என்கின்ற தேவனுடைய பட்டயமாகிய வசனம் நம்முடைய ஆத்மாவை ஊடுருவே. ஆண்டவுடைய வசனம் நம்மை ஊடுருவட்டும் பாருங்க. கணுக்களையும் உருவ குத்துகிற தேவோட வார்த்தை, எண்ணங்கள் நினைவுகளை பகிர்கிற தேவோட வசனம் நம்முடைய ஆத்மாவை ஊடுருவட்டுக்குமே. அதுக்கு நாம இடம் கொடுத்தால் தானே. என்ன ரிஜெக்ட் பண்ணாம தேவோட வசனத்தை ரிஜெக்ட் பண்ணால் தேவோட வசனம் நமக்குள்ளே போகாது. ஆண்டவர் எதையும் பலவந்தப்படுத்துறவர் இல்லையே, திணிக்கிறவர் இல்லையே. ஆகையால் அது இருபத்தி
ஒன்பதா
22 நீதியாக எண்ணப்பட்டது. நல்லா கவனிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நல்லா கவனிங்க. எது நீதியாக எண்ணப்பட்டது? தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான். நல்லா கவனிங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான். அதை தேவன் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். நல்லா கவனிங்க. அப்ப தேவன் ஆபிரகாமுடைய வாழ்விலே நீதியை கண்டது எப்படி? எப்படி? விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து, தேசத்தையும் ஜனத்தையும் வீட்டையும் விட்டு பிரித்தெடுத்து, வனாந்தரத்திலே வழிநடத்தி, பரதேசியை போல சஞ்சரிக்க வைத்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, நேசித்து நடத்தினாரே. என்ன சொல்றாரு? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்தை அவன் விசுவசித்தபடியால் அதை அவனுக்கு அவர் என்னவாக எண்ணினாரா? நீதியாக எண்ணினார் சொல்லி வேதம் சொல்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நீதி உள்ள வாழ்க்கை என்றால் என்ன? மூன்று குறிப்புகளை முன்வைக்கிறேன். கவனி, நீதி உள்ள வாழ்க்கை என்றால் என்ன? கர்த்தரை விசுவசிக்கிறது நீதி உள்ள வாழ்க்கையா? ஹலோ. இப்ப நம்முடைய நீதி, நம்முடைய நீதிகளை ஒரு பக்கம் வையுங்க. நல்லா கபடி, நாம நீதி உள்ளவர்களாக இருக்கணும் என்பது உண்மைதான். ஆனா வி ஷுட் பி, நாம சத்தியத்தை அறியணும். நல்லா கபடி, நாம நீதி செய்ய வேண்டும் என்பது உண்மைதான். ஆனா வேதம் என்ன சொல்றது தெரியுமோ? நம்முடைய நீதி எல்லாம், ஹலோ, என்னை சேர்த்துதான், நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கடைந்த கந்தத்துணி. அழுக்கடைந்த துணி மாத்திரம் இல்ல, அழுக்கடைந்த பழசா போன துணி. எது? நம்முடைய நீதி. நல்லா விளையாடு. ஆனா தேவோட பார்வையில நீதி உள்ள வாழ்க்கை என்பது என்றால் என்ன? இங்க விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுது. ஆபிரகாம் குறித்து, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான் சொல்லி. ஆகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆகவே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆகவே விசுவாச வாழ்வு, லிசன் டு மீ, லிசன் டு மீ, விசுவாச வாழ்வு நமக்கு நீதியான வாழ்வாக தேவன் எண்ணுகிறார். When we believe the Lord, நாம் தேவனை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதை தேவன் நமக்கு நீதியாக எண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து எவ்வளவு சந்தேகப்படாமல் அதை விசுவாசித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய சந்ததியாக நாமும் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை, அட்டையிலிருந்து அட்டை வரை, அல்லது மட்டையிலிருந்து மட்டை வரை உள்ள இருக்கிற அனைத்து தேவனுடைய வசனங்களை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும் பாருங்க. அது தேவனுடைய பார்வையில் நீதியாக இருக்கிறது. நீதி உள்ள ஒரு சந்ததி எழும்பட்டுமே தேவனுக்கு மகிமையாக. ஆகவே தேவனுடைய விசுவாசம், விசுவாச வாழ்வு, அது தேவனுடைய பார்வையில் நீதி உள்ள வாழ்வாக கணிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்பு நாம பார்ப்போமே, 4:23 படிங்க. அதே ரோமர் 4:20 கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம். 4 அதிகாரம் ரோமர் 4 அதிகாரம் 23 வசனம் படி.
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது.
சோ ரெண்டாவது, வாக்கு தத்தங்களை நாம விசுவாசிக்கணும். முதலாவது தேவனை நாம விசுவாசிக்கணும், அது நீதி உள்ள வாழ்வு. ரெண்டாவது, வாக்கு தத்தங்களை நாம விசுவாசிக்கணும், அது தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படுது. மூணாவது, இன்னொரு காரியத்தை நேரப்படியா மத்திய 3:15 படிங்க. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. அப்ப தேவ நீதிகளை நிறைவேற்றுவது தேவகுமாரனுக்கு ஏற்றதாக இருந்ததா? அப்ப தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் தேவ நீதிகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே முதலாவது, தேவனை விசுவாசிப்பது நீதியுள்ள வாழ்வாகும். இரண்டாவது, வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது நீதியுள்ள வாழ்வாகும். மூன்றாவது, தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படுகிறது. என்ன தேவனுடைய நீதி கண்டால்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறது. தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்படுகிறது, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள வாழ்வாகும். ஆகவே நம்முடைய நீதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா தேவ நீதிகளை நாடி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருப்போமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடும். ஆகவே என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தை தொடர்ந்து படிக்க. 4 அதிகாரம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, எண்ணப்பட்டது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டது. படிங்க அந்த வசனத்தை சீக்கிரம்.
அவனுக்கு
நீதியாக எண்ணப்பட்டது என்பது மாத்திரமல்ல,
அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டது.
அப்ப நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குது. ஐயா அம்மா, உனக்காகவும் எனக்காகவும் இது எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியாக நமக்காக, எனக்காக, உனக்காகவும் இது எழுதப்பட்டிருக்குது. அடுத்த வருஷத்தை படி இருக்க, அடுத்த வருஷத்தை படி சீக்கிரமா. நல்லா கவனிங்க, இங்கதான் இருக்குது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மறித்தொழுந்து எழுப்பினவரை நீதியாக எண்ணப்பட்டது. சோ ஆபிரகாமுடைய காலத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்பட இல்லை, ஆனா இன்றைக்கு நாமோ இயேசு கிறிஸ்துடைய காலத்துல வாழுகிறோம். ஆகவே என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு மாத்திரம் இல்ல நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்காகவும் உனக்காகவும் எழுதப்பட்டு என்ன எழுதப்பட்டு தெரியுமோ? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறது, அது தேவனுக்கு முன்பாக நமக்கு நீதி உள்ள வாழ்வு என்று வேதம் சொல்றது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறது, தேவனுடைய பார்வையில நமக்கு நீதி உள்ள வாழ்வாக கணிக்கப்படுறது. தேவன் கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடு. கடைசி மத்தத்தை வாசிட்டு முடியுங்க, அங்கால போடு சீக்கிரம்.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
சொத்துமுருகப்படுங்க.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
சோ நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதாவது மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எதற்காக தெரியுமோ? உன்னை நீதிமானாக மாற்றுவதற்கு. பாவத்துல பிறந்து புரண்ட நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காக தேவகுமாரன் மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் வாழுவார். நன்றாக கவனிக்கிறேன். சோ இதை நாம விசுவாசிக்கும் பொழுது இது நமக்கு தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்பட்டது. சோ இப்ப என்ன கவனிங்க, தேவ பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிக்க வேண்டிய முக்கியமான காரணம் இந்த வேத, இந்த ரோமர் 4 அதிகாரத்துல இப்பொழுது நாம வாசித்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் விசுவாசிக்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை குறிப்பிடற கவனிங்க. முதலாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை உயிரோடு எழுப்பின பிதாவை நாம விசுவாசிக்கணும். நன்றாக கேளுங்கம்மா, கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இந்த நாம வாசித்த இந்த வேத பகுதியில இருந்து நமக்கு நீதி உண்டாக நாம விசுவாசிக்க வேண்டிய 3 முக்கியமான காரியம் என்ன தெரியுமோ? முதலாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை உயிரோடு எழுப்பின பிதாவை நாம விசுவாசிக்கணும். நம்பர் 1. இரண்டாவது, கர்த்தராகிய அல்லது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். சோதரம் நம்பர் த்ரீ, மூணாவது, நம்முடைய பாவங்களுக்கு நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார், இதை நாம் விசுவாசிக்கிறோம். மூன்று காரியம் திரும்ப சொல்றோம். முதலாவது, இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பின பிதாவை நாம் விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். மூன்றாவது, நாம் நீதிமான்களாக்கப்பட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார், இதை நாம் விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தை நாம் அடிப்படையாக கொண்டிருக்கணும். எனக்கு அருமானவர்களே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நன்றாய் கவனிங்க. இது மாத்திரமில்லை, பிதாவை விசுவாசிக்கிறோம், குமாரனாகி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம், மட்டுமல்ல பரிசுத்தாவியாகிய தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அது மாத்திரமில்ல, வேதத்தில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளை லிஸ்ட்டுமே இந்த வேதம் சத்தியம் என்றும் இது தேவனுடைய வார்த்தை என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். இதை நாம் விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக. அது மாத்திரமில்லை, இயேசுடைய கன்னிப்பரப்பை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வருவார் என்பதை உறுதியாக நம்புகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டா. இன்றைய நவீன அதி நவீன உலகத்துக்கு கர்த்தருடைய சபை அளிக்கிற விசேஷித்த செய்தி என்ன தெரியுமோ? ஆண்டவர் இயேசு பூமிக்கு வரப்போகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது எங்கேயோ உலகத்திலே எங்கேயோ ஒரு மூலையிலே யுத்த மேகங்கள் சூழ்றது போல காணப்பட்டது. கையளவு மேகம் தான் காணப்பட்டது, ஆனால் சற்று நேரத்துக்குள்ளே அது ஆகாயம் முழுவதை நிரப்பி மழை கொட்டினதை ஆகாப்பிட காலத்தில் நாம் பார்க்கிறோம். எலியாதிக்க சிலைக்கு அதுபோல இன்றைக்கு யுத்த மேகங்கள் அங்காங்கே எழும்புறது போல காணப்படுறது. இந்த இந்த வரும் நாட்களிலே என்ன நடக்குமோ தெரியாது என்று அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள், கவனிக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் எல்லாமே நம்முடைய ஆண்டவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்ற வேத வசனத்தை நாம் உறுதியாக நம்புவோம். ஆகவே விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நான் முடிக்க போறேன். அதுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிகிறேன். என்ற செய்தியின் சாராம்சம் வந்து, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை விசுவாசித்து, விசுவாசத்திலே வல்லவனானது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கொடுக்கப்பட்டிருக்கிற தரப்பட்டிருக்கிற வேதத்தை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் உறுதியாக நாம் விசுவாசிக்கொள்ளாக இருக்கும். இதை அநேக நான் திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருந்தாலும் எனக்கு நலம் போல என்று தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தேவன் எழுதி கொண்டிருக்கிற வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கணும். திரும்ப சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதே. ஆனா சூழ்நிலைகளை கடந்து செயல்படக்கூடிய கத்தாதி கத்தரை நாம நோக்கி பார்க்கணும். ஆக எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி நான் சாராம்சமாக சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வாக்கு தத்துவங்களை படித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிற நல்ல கவனிங்க, வேதத்தை நன்றாக படித்து வாசித்து வேதத்தில் இருக்கிற அனைத்து வாக்கு தத்துவங்களை எடுங்க, எடுத்து அவைகளை உங்களுக்கு சொந்தமாக உருவ பாராட்டு. இன்றைக்கு ஆவிக்கிற உலகத்தில் மிக வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஒரு லேடி, அமெரிக்கன் லேடி, ஜோய்ஸ் மேயர் என்கின்ற அவருடைய சரித்திரம் என்ன தெரியுமா? 100 வாக்கு தத்தங்கள் வேதத்திலிருந்து எடுத்து ஒவ்வொரு நாளும் அவைகளை சொல்லி 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 செபித்து வருவாங்க. அவைகளை அவங்க விசுவாசித்தார், கர்த்தர் அதை அவங்களை நீதியாக எண்ணினார். இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக எனக்கும் ஆண்டவர் சில வாக்கு தத்தங்கள் தந்திருக்கிறார். ஓடியத்தை பொறுத்தவரை சில நேரத்தில் கருமேகங்கள் அங்கங்கு வரத்தான் செய்யும், தவிர்க்க முடியாது. ஆனாலும் நல்லா கவனிங்க, நமக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாக பிடிச்சுக்கலாம். தேவனுக்கு முன்பாக நிக்கிறேன்னு சொல்றேன், என்னுடைய ஜபங்களிலே ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நான் ஜபிக்கிறேன். இன்று வரைக்கும் பண்றாடு. ஏனென்றால் எனக்கு தெரியும் வாக்கு தத்தம் பண்ணுவர் உண்மையுள்ளவர். படிங்க, எபிரேயர் 10:23 சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 10:23 வேதம் என்ன சொல்றது பாருங்க. ஆண்டவர் வசனம் எபிரேயர் 10:23 படி.
இல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை விடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. எனக்கு அறிமானவர்களே, நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே உனக்கு சிஸ்டர் பிரதர் எதற்காக நான் சொல்றதை கேளு, உனக்கு தேவன் தனிப்பட்ட விதத்துல தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கொள், அவைகளை பிடிச்சுக்கொள், அவைகளை பிடிச்சுக்கொள், அவைகளை விசுவாசி, அன்றாட உடைய ஜெபத்தில் அவைகளை அறிக்கையிடு, உரிமை பாராட்டு. ஆண்டவரே, எனக்கு நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், இப்படி எனக்கு சொல்லி இருக்கிறீர், நீர் இதை நிறைவேற்ற வல்லவராக இருக்க நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை இப்படி காரியங்கள வாழ்வு நடக்குமோ தெரியாதுன்னு நினைக்க தோன்றது, ஆனா நான் சூழ்நிலையை நம்பையில என்ன சுற்றி நடக்கிற காரியத்தை நான் நம்பையில உம்முடைய வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னை குறித்து அல்லது என் ஊழியத்தை குறித்து நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அறிக்கையிடு, உன் விசுவாசத்தை அறிக்கையிடு, வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொள், உன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. ஏன் தெரியுமோ, 10:23 எப்படி சொல்றது, வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. சங்கத்தை நாம் வாசிக்கிறோம், அவருடைய தன்னுடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் காக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் கடந்து போய்விட்டார், ஆனா ஆபிரகாம் தேவனோ இன்றைக்கும் இருக்கிறார். அவனுக்கு வாக்கு தத்தத்தை காத்த தேவன் நமக்கும் வாக்கு தத்தத்தை காக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் மாறாதவர். We have an unchangeable God. நமக்கு ஒரு மாறாத தேவன் உண்டு. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 He will never change yesterday, today, ever and forever. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆகவே எனக்கு அறிமானவர்களே, உனக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கொள். வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை எடு, எடு, அதை கிளைம் பண்ணு, அதை நீ அதை உரிமை பாராட்டு. ஆண்டவரே, நீர் இப்படி எனக்கு வாக்கு பண்ணி இதன்படி செய்ய நீ வல்லவராக இருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், உமக்கு காத்திருக்கிறேன், கத்தாவே நான் இது தேவ பார்வையில் நீதியாக எண்ணப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாட்டு, பகுமுண்டாடு. இந்த வாக்கு தத்தங்கள் நம்மை மறித்தவனை உயிரோடு எழுப்புறது போல எழுப்பு. ஆண்டவருடைய வசனம் உள்ள போனத்துல செத்தவன் உயிரோடு எழுப்புறான் இல்லையா, அதே வார்த்தை அந்த வார்த்தையில் இருக்க அதே ஆவிதான். நான் உங்களை சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கேன் இயேசு சொன்னாரு. இப்படி ஒரு வார்த்தை உலகத்துல எந்த தலைவன் சொன்னா, எந்த மேதையும் எந்த மேதாவையும் சொன்னா, ஒருவர் சொல்லாத வார்த்தைகள் இயேசு சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஓ, மறித்து போன நிலைமை போல இருக்கிறவங்களும் உயிர்ப்பு தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் உறுதியாக விசுவாசிக்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணுனவர் உண்மை உள்ளவர். உன்னை குறித்து ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் சொல்லியிருக்க அதை நினைத்துக் கொள், அதை விட்டுறாத, அதை பிடி, அன்றாட உன் ஜெபத்தில் அதை சொல்லி சொல்லி அது நிறைவேறும் வரைக்கும் அதை பிடிச்சுக்கொள். இவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேதம் சொல்ற தேவனுடைய வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ண, ஏனென்றால் அவைகள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க 2 கொரிந்தியர் 2 இது ஒரு எல்லாரும் கவனா பாருங்க. 2 கொரிந்தியர் 2:20 எல்லாரும் படிங்க, தயவு செய்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொன்ன காரியங்களுக்கு இந்த ஆதாரமா 2 கொரிந்தியர் 2:20 எல்லாரும் எடுத்துறீங்களா? எல்லாரும் படிங்க பிளீஸ், தெரிந்தாரம் எல்லாரும். 2 கொரிந்தியர் 2:20 இப்ப படி. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நல்லா கவனிக்க, இப்படி இருக்கு அவங்களோட பைபிள்ல பாருங்கம்மா. இது தேவனுடைய வார்த்தை தானே, மாறாது. வானம் பூமி மலிந்து போய் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது இல்லையா. இது சொல்ல வாக்கு தத்தங்கள் எல்லாம் அஸ்வரன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னவா, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்குது. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உனக்கும் எனக்கும் ஆமென் இருக்குதுப்பா. அது செக் போல இருக்குது, செக் போல இருக்குது, வச்சிருக்கிறார் ஆண்டவர். எடுத்துக்கோள், கிளைம் பண்ணு, கிளைம் பண்ணு, வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணு, அவைகளை விசுவாசி, வாய் நான் அறிக்கை பண்ணு. ஜெபத்தில் அது வைய, சொல்லப்பட்ட காரியம் தேவனால சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறும் வரைக்கும் அதை விடாமல் பிடித்து ஜெபம் பண்ணு. உண்மை உள்ள வாக்கு தத்தம் பண்ண சொல்லுங்க ஆண்டவரே, வாக்கு தத்தம் பண்ண நீர் உண்மை உள்ளவரப்பா. ஆகவே நீர் எனக்கு தந்த இந்த வாக்கு தத்தை நிறைவேற்றுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம தவறினாலும் அவர் தவற மாட்டார். பாருங்க, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனவார அவர் ஒரு மறுபுத்திரரும் அல்ல. மனுஷன் தான் சொல்லுவா, சொல்லிப்படி செய்யாவிடுவா. விளங்குதோ? மனுஷன் சொல்லுவா, சொன்னதை சில நேரத்தில் செய்யாவிடுவா. ஆண்டவர்ல அந்த சாயல் இல்ல. நோ 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 நோ. ஆகவேதான் வேதம் சொல்லுது, ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தா அவன் பூரண புருஷன். எப்படி இருக்கு? அப்ப ஒரு பூரண புருஷன் என்கின்ற அந்த பெர்ஃபெக்ட் லைஃப் எங்க வருது பாருங்க. அந்த பூரணத்துவ வாழ்வு, பரிபூர்ணமான வாழ்வு எங்க வருது பாருங்க? வார்த்தையில ஒன்று. ஒருவன் சொல் தவறாதவனானா அவன் பூரண புருஷன். நம்ம ஆண்டவர் சொல் தவறாத. இஷ்டவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தரையில விழுந்து போக அவர் விடையில்லை இல்லை என்று சொல்லி அதே வேதத்தை நான் வாசிக்கிறோம். பாருங்க, என்னெல்லாம் இஷ்டவேலுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றார். ஆகவே அந்த வேதப்பத்தை நான் வாசிக்கிறோம், அவர் இஷ்டவேலுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தமும் தரையில விழுந்து போக அவர் விடவில்லை. கத்தடி நாமத்துக்கு ஸ்தோத்திர. அதே ஆண்டவரத்தான் நாம ஆராதிக்கிறார், அதே தேவனத்தான் நாமும் தொடர்ந்து கொள்கிறோம். ஆகவே தேவ பட்சபாதகம் உள்ளவர் அல்ல. No discrimination. Listen to me, please. ஆண்டவர் பட்சபாதகம் இல்லாதவர், பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சோ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஆகவே வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. ஆகவே வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணுங்க, அதை ஆண்டவருடைய பாத்திர வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் காரியங்கள் நடப்பிக்கிறதுக்கான இதை தயவு செய்து மறிக்கும் வரை இதை கீப் பண்ணுங்க. நான் செய்யறத உங்களுக்கு சொல்றேன், தேவனுக்கு முன்பாக சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கோள், வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாத. கேள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் உம்முடைய சித்தத்தையும் விட்டு நான் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி என்ன காத்து. இப்படி அடிக்கடி உங்களுடைய ஜெபத்துல ஜெபிச்சு பாருங்க, கர்த்தருடைய கரம் உங்களை காக்கும். ரெண்டு காரியம், ஒன்று ஆண்டவரே உடைய வார்த்தையை விட்டு நான் வலதுபுறம் சாயக்கூடாது, இரண்டாவது உடைய சித்தத்தை விட்டு நான் வலதுபுறம் விடுதமும் சாயக்கூடாது. ஆண்டவரே என் ஜீவன் உள்ள காலம் இல்ல, உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உன் சித்தம் இதற்காகத்தான் நான் வாழணும். இதையே இதுதான் என்னோட வாழ்வு. கத்திரத்தில் ஒன்றை கேட்டன் அதையே நான் நாடுவேன். God knows everything. தேவனுடைய வார்த்தையை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். முடிக்கிறேன். மார்க்கு 4:35 பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நீங்க பாப்பீங்க. என்ன தெரியுமா? இயேசு சீசகோட படகுல போற கலிலியா கடல், அது திபேரியா கடல் சொல்லப்பட்டது, சில இடங்களில் கலிலியா கடல் சொல்லப்பட்டது. கவனி கடல்ல போய்கொண்டு கேட்கல, உங்க எல்லாம் தெரிஞ்ச பாக்கு. என்ன தெரியுமா? திடீர்னு பார்த்தா புயல் காற்று. இப்ப சீசக நேரம் பயந்து, ஆண்டவரே ஐயரே நாங்கள் மடிந்து செத்து போகிறோம், உமக்கு கவலை. ஏன்னா அவர் நித்திரையா இருக்கிறாரு. சில நேரத்துல நான் இப்படி ஆண்டவரே நான் இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு வேதனைப்படுகிறேன், இவ்வளவு கண்ணு நீ நித்திரையா இருக்கிறது போல இருக்கிறீர்கள் ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? யாரு அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, நாங்க செத்து போகிறோம், நீரும் நித்திரை கொள்றீங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை நம்பி உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்த முடியும், நடுக்கடல சாக போற நீரோ பேசாம இருக்கிறீங்க ஆண்டவரே. குழம்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தெரியாதே அமைதியில இருந்தார். காத்துக்கும் கடலுக்கும் காது இருந்ததோ தெரியல. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டது பட்டன அமைதலாயிட்டு. ஆனா மனுஷன் தான் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தான், நானும் நீங்களும் தான் தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப சொன்னாலும் கேட்டாலும் கேளாத போல இருக்கிறோம். ஆனா அங்க பாருங்க, காட்டும் கடலும் எறையாது அமைதலாது. எஸ் லார்ட். அடுத்த வார்த்தை கிடையாது, கப்பன் அமைதியாச்சு. என்ன சொல்றது? உடனே அமைதல் திங் பாருங்க. காட்டும் கடலும் உடனே அமைதலாகிறது எப்படி? கிட்டத்தட்ட 3 நாள் வேணும்ன்றாங்க ஒரு நோபல் லெவலுக்கு வாரத்துக்கு. ஆனா இங்க பாருங்க, காட்டு கடல் இறையாத தொப்பட அப்படியே அமை பார்த்துட்டே இருக்க கடல் படகு அட்டே இஞ்ச பார் இஞ்ச பார் இஞ்ச பார் இறைஞ்ச கடல் ஓ காட்டு கடல் அமைத ஆஸ் இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் திங். இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இவர் யாரோ காட்டும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இப்ப இது குறித்து நான் விவரிக்கிறது நேரம் கவனிக்க நான் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமோ, இவங்கள் இப்படி குழம்பினதும் எனக்கு கூத்தாடினதும் சத்தம் போட்டதும் அழுததும் புலம்பினதும் என்ன தெரியுமோ, அடிப்படை காரியம் என்ன தெரியுமோ, நன்றா கவனிக்க நன்றா கவனிக்க, பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஆண்டவர் என்ன சொன்னாரு, அப்போ சொல்ல பார்த்து அக்கறைக்கு போவோம் பாருங்கள் அப்படி சொன்னாரா இல்லையா, 35 வசனத்தை பாருங்க, இப்படி சொல்லித்தானே கூப்பிட்டாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் இப்படி சொல்லி அவர் கூப்பிட்டு வந்திருக்கா இல்லையா. அப்ப அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன அந்த வார்த்தையை லிசன் அந்த வார்த்தையை அப்போஸ்தலர்கள் விசுவாசித்திருந்திருப்பார்களானால் ஐயரே மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா அந்த வார்த்தை அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார். ஏன் தெரியுமோ, அடிக்குது புயல் உண்மைதான், காத்தடிக்கிறது உண்மைதான், கடல் கொந்தடிக்கிறது உண்மைதான், ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அக்கறைக்கு போவோம் பாருங்கள் சொல்லி இருக்கிறார். என்னதான் நடந்தாலும் சொன்னவர் 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 வார்த்தையில உண்மை உள்ளவர் எங்களை அக்கறைக்கு கொண்டு போய்த்தான் சேர்ப்பார் என்கின்ற அந்த விசுவாசத்தை தளரவிட்ட அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்தார்கள், சுட்டி நடக்கிறவர்களை பார்த்தார்கள், மிரண்டு போனார்கள், எது எதிர்த்து போய் ஆண்டவரே மடிந்து போகிறோம் செத்து போகிறோம் உமக்கு கவலை இல்லை அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை காத்தல விட்டார். இப்ப என்ன சொல்லுவாரு, நம்மையும் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் அழைச்சிருக்கிறார். நாமும் பரலோக ராஜ்யம் என்கின்ற அக்கறைக்கு போறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய படகுல இருந்த அதே இயேசுதான் நம்முடைய வாழ்க்கை படகுலும் இருக்கிறார். சில நேரங்களில் புயல் அடிக்குதான் காட்டு அடிக்குதான் சில நேரங்களில் என்ன நடந்துரு, ஆனா விசுவாசி விசுவாசியே விசுவாசி விசுவாசியே விசுவாசி தளராத தளம்பாத குழம்பாத உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அக்கறைக்கு போக உன்னை அழைத்த தேவன் மேலே உன்னை நம்பிக்கையை விசுவாசத்தவை உன்னை அழைத்தவர் எப்படி மறுகரைக்கு கொண்டு போய்த்தா சேர்ப்பா. ஏசு படகுல இருந்தாலும் கடல் கொந்தளிச்சது உண்மைதான், ஏசு நம்முடைய வாழ்வில இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் என்னை அக்கறைக்கு கொண்டு போய் மறுகரைக்கு பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஏசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் as a hope of glory is dwelling in me and you. Nobody can refuse it. Nobody can deny that. The Bible says, வேதம் சொல்றது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் அவர்களோடு படகுல இருந்தார். படி எனக்குள்ளேயோ உனக்குள்ளேயோ உள்ளே இருக்கிறார் ஐயா ஸ்தோத்திர எதற்கு அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது. ஆகவே பிடிச்சுக்கொள் வாக்கு தத்தத்தை. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் என்னை பரலம் கொண்டு கொண்டு சேர்ப்பார். இடையில விடமாட்டார். துன்பங்கள் உண்டுதான், நெருக்கடிகள் உண்டுதான், கவலைகள் உண்டுதான், கண்ணீர் உண்டுதான், இட் இஸ் ட்ரூ. பட் அதை சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து நான் சொந்து போக மாட்டேன். ஆண்டவரே உண்மை பார்க்கிறேன், உங்களுடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே என்னை வளப்படுத்து, என்னை ஸ்திரப்படுத்து. திரும்பவும் நான் சொல்றேன், வாக்குத்தங்களை வேதத்திலிருந்து வாக்குத்தங்கள் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாக்குத்தங்களை எடுத்து ப்ரோமிசஸ் எடுத்து வச்சு ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறேன் எனக்கு செய்யுங்கப்பா. வாக்கு தத்துவத்தை உண்மையில ஆண்டவரே என் வாழ்வில் இருக்கிற நெருக்கடிகளை அறிவேன், பிரச்சனைகளை அறிவேன், அல்லது என் தேவைகளை அறிவேன், ஆண்டவரே என் போராட்டத்தை அறிவேன். ஆனா உங்களுடைய வாக்கு தத்துவம் இப்படி சொல்லுதப்பா. ஆனா நான் நாம நினைவனுக்கு உண்பாக நீதி உள்ள உலக இருக்கணும். ஆண்டவர் நான் நம்முடைய பிள்ளைப்பா, தேவையான உங்களுடைய வாக்கு தத்துவப்படி எனக்கு செய்யுங்க என்று நாம கேட்கும் பொழுது வாக்கு மாறாத தேவன் தன்னுடைய வார்த்தையை மீறுவாரோ, அவர் தான் சொன்னபடி நமக்கு செய்ய அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். மட்டுமல்ல அவர் வல்லமுள்ளவராகவும் இருக்கிறார். ஒரே ஒரு வாக்கு தத்துவம் மாத்திரம் நான் உங்களுக்கு இதை விளைக்கொள்ள காட்டி நான் முடிக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா 42 அதிகாரம் இதோட நான் முடிக்கிறேன். எல்லா எடுங்கம்மா, எல்லா எடுங்க. ஏசாயா 43:2 நான் என்ன சொல்ல வந்தேன், ஆபிரகாம போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் வாக்குத்தத்தங்களை விசுவாசிகளாக இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகவே ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வாக்கு தத்துவங்களை எல்லாம் நாம் என்ன செய்யணும், கிளைம் பண்ணணும், அவங்களை நாம் உரிமை பாராட்டணும். அதுக்கு உதாரணமாக ஒரு வாக்கு தத்துவ வாசிப்போம். படி, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். எதற்கு எதற்கு தண்ணீர்களை நீ கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மை புரழுவதில்லை. என்னங்க எழுத்தின்படியே நாம் இது எடுக்கிறத நீங்கதான் நாம் சத்தியத்தை அறியணும். தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோட கூட பட்ட நாம போய் ஆறையும் கடலையும் கடந்து கடக்கிறது சொல்லிருக்கு. தண்ணீர்களை கடக்கிற அனுபவம் போன்ற கடினமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் வருது பாருங்க. அவைகள்தான் மறந்துடாத சிஸ்டர் பிரதர், மறந்துடாத. ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளாது. ஆறுகளை கடக்கிறது இலகுவான காரியம் இல்லை, அது கடினமான காரியம். தண்ணீர்களை கடக்கிறது லேசான காரியம் இல்லை, அது கடினமான காரியம். ஆனா அண்ணன் சொல்றாரு, உன்னோடு கூட இருப்பேன். எதற்கு? உன்னை தப்புவிப்பதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். அங்க பாருங்க, படிங்க. அக்னி நடக்கும் பொழுது வேகாதிருப்பா, அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்ப என்ன கவனிங்க, நல்லா பாருங்க. தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளின் மேல் புரழுவதில்லை. இப்ப நீ கடப்பாய், நீ நடப்பாய், ஆனா அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. இதைத்தான் நாம விசுவாசிக்கணும். அங்கால என்ன சொல்றாரு, அக்னி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்ப அக்னியில நடக்கிற அனுபவம் என்ன, எப்படி இருக்கும், கடினமானது இல்லையா? அப்படின்னு ஆண்டு நாம அக்னி நடக்கணும் சொல்றாரு. இல்ல, அக்னியில நடக்கிறது போல நம்முடைய வாழ்வில் சில அனுபவங்கள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் ஆனால் the promise of God, அக்னி ஜுவாலை உண்மையு பற்றாது. அங்க பாரு, ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள தேவனுடைய மனுஷர்களை தூக்கி போட்ட போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கின்ற தேவ மனுஷர்களை நேபுகாத்து நேச்சார் ஏழு மடங்கு சூடாக்கி சூளைக்குள்ள போட்ட போதும் அந்த அக்னி அவர்கள் மேல வேலை செய்யல. மட்டுமில்ல, அக்னி வாசனை கூட அவங்களோட டிரெஸ்ல, அவங்க உடுப்புல மணக்கு. ரியலி இட் வாஸ் சூப்பர் நேச்சுரல். நாலாம் ஆளாய் உலாவினார். அக்னி நடுவில் உலாவுகிறதை பார்க்கிறேன். பாருங்க, எங்கேயாவது அக்னியில யாராவது உலாவுவாங்க, நடக்கிறது வேற உலாவுறது வேற. உலாவுறது தெரியுமோ, ஹாயாக. இங்க பாருங்க, சில பேர் இந்த என்ன இந்த சம்மர் வந்தா நாட்டில் பாருங்க, நாயை கொண்டு ஹாயா நடப்பான். அங்கால பார்த்து இங்கால பார்த்து ரெண்டு சிரிச்சு பார்த்து கது உலா. இங்க அக்னியில நடக்கிறது இல்ல, அக்னியில உலாவுறத பாக்கு, மனரம்யமாக உலாவு. எங்க அக்னி வாய் நாலாம் ஆளாக அவர் வந்து நிற்கிறார். அக்னி அவைகளை பலன் செய்யும். அதே ஆண்டவர், தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோட கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் புரழுவதில், அக்னி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை மேலே பட்டாது. பிகாஸ் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கிளைம் தி ப்ரோமிஸ். ஆண்டவுடைய வாக்குத்தத்தம் எது? கர்த்தாவே எனக்கு இப்படி சொல்லியிருக்க, உங்க வாழ்க்கையில ஒருவேளை இன்றைக்கு நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகள், இன்றைக்கு நீ கடந்து போற பாதைகள் வேதனையாக இருக்கலாம், அது என்ன அக்னி நடக்கிறது போல இருக்கலாம், அது தண்ணீர்களை கடக்கிறது போல இருக்கலாம். பட் நான் உனக்கு சொல்றத கேளு 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 கேளு. ஆண்டவுட வாக்கு தத்துவங்களை பிடி, எடு வை. ஆண்டவரே, ஆண்டவரே, நீதானப்பா என்னோடு இருக்கிற. அக்னி ஜுவாலை உண்மையில் பட்டாதென்று சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த காரியங்கள் என்னை பலவீனப்படுத்தாதபடி தெய்வமே பாதுகா. இஸ்திரியானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலைகளை மறப்பாளோ, மறப்பாளோ, தாய் பெற்ற பிள்ளையை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. வை, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்த எப்பையும் உன்னை பார்த்துட்டே இருக்க. யார் தந்த வாக்கு தந்த? தேவாதி தேவன் தந்த வாக்கு தந்த. மாறுவாரோ, உன்னை மறப்பாரோ? பெற்றவர்கள் மறக்கலாம், பெத்த பிள்ளைகள் கூட மறக்கலாம். நீ விசுவாசித்து பற்றிக்கொண்ட தேவன், நீ விசுவாசித்து பற்றிக்கொண்ட தேவன் ஒருபோதும் மறவார், ஒருபோதும். இன்னும் ஒரு படி மேல போகட்டுமா? எப்பொழுதும் நம் நினைவாக இருக்கிறவர். இன்னும் ஒரு படி மேல போகட்டுமா? இந்த உலகத்துல எப்பொழுதும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒருவர், உன் நினைவாக இருக்கிற ஒரே ஒருவர், அது நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவர் தான். கத்தோட ஆபத்துக்கு பயப்பட்ட என் புருஷனும் என்னை எப்பொழுது நினைக்க முடியாது, கட்டின மனைவி என்னை எப்படி நினைக்கும், பெத்த பிள்ளைகளும் என்னை எப்பொழுது நினைக்கும். ஆனா என்னை எப்பொழுது நினைக்கிற ஒருவர் இருக்கிறாரு. நான் அவரை எப்பொழுது நினைக்காவிட்டாலும் என்னை எப்பொழுது நினைக்கிற ஒருவர் இருக்கிறாரு. ஆகவே கலங்காத, கத்தோட கருத்துல இருக்கிற உன்னை பிசாசு பறிச்சுட்டு போகவே முடியாது. ஆகவே திடங்கள் பலங்கள் வாக்கு தத்தங்களை விசுவாசித்து உறுதியாய் பற்றிக்கொள், நீ ஜெயங்கொள்வாய், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாமத்தை பயப்படாது. ஜெபப்படுமா? Please stand up, everybody.